ஓம் சாந்தி. முரளி டேட் 2/2/2023 காலை முரளி பாப் தாதா மதுபன். பாபா கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, ஒரு ஈஸ்வரனின் வழிதான் உயர்ந்த வழி. அந்த வழிப்படி நடந்தால் நீங்கள் உண்மையான தங்கம் ஆக மாறுவீர்கள். மற்ற அனைத்து வழிகளும் பொய்யாக ஆகக்கூடியது. கேள்வி: எந்த பாகம் ஒரு ஞான கடல் பாபாவிடம் நிறைந்திருக்கின்றது? அது வேறு எந்த மனித ஆத்மாவிலும் இல்லை. பதில்: ஆத்மாவாகிய எனக்குள் பக்தர்களை பாதுகாக்கக்கூடிய மற்றும் அனைவருக்கும் சுகத்தை கொடுக்கக்கூடிய பாகம் பார்ட் இருக்கின்றது என பாபா கூறுகின்றார். ஞான கடல் தந்தையாகிய நான் அனைத்து குழந்தைகளுக்கும் அழிவற்ற ஞானத்தின் மழை பொழிகின்றேன். இந்த ஞான ரத்தினங்களை யாரும் மதிப்பிட முடியாது. நான் விடுவிக்கக்கூடியவன். ஆன்மீக வழிகாட்டி ஆகி ஆத்மாக்களாகிய உங்களை திரும்ப சாந்தி தாமத்திற்கு அழைத்து செல்கின்றேன். இது அனைத்தும் என்னுடைய நடிப்பாகும். நான் யாருக்கும் துக்கம் கொடுக்கவில்லை. ஆகவே அனைவரும் என்னை கண்களில் வைத்துக் கொள்கிறார்கள். ராவணன் எதிரி துக்கம் கொடுக்கின்றான். ஆகையால் அவனுடைய கொடும் பாவியை செய்து எரிக்கின்றார்கள். பாடல்: யார் தந்தையுடன் இருக்கின்றார்களோ. ஓம் சாந்தி. பாபா ஓம் சாந்தி என்பதன் பொருளை குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். ஓம் என்றால் நான் ஆத்மா, அவ்வளவுதான். பொருள் எவ்வளவு சிறியது! நான் கடவுள் என்பதல்ல. பண்டிதர்களிடம் ஓம் என்பதன் பொருள் என்ன என கேட்டால் அவர்கள் மிகவும் நீளமாக சொல்வார்கள். மேலும் யதார்த்தத்தை கூற மாட்டார்கள். யதார்த்தம் மற்றும் பொய், சத்தியம் மற்றும் அசத்தியம். சத்தியமானவர் ஒரே ஒரு தந்தை. மற்றபடி இச்சமயமோ அசத்தியத்தின் ராஜ்யம்தான் இருக்கின்றது. ராம ராஜ்யத்தை தான் சத்தியத்தின் ராஜ்யம் என்பார்கள். ராவண ராஜ்யத்தை அசத்தியத்தின் ராஜ்யம் என்பார்கள். அவர்கள் பொய்யானதை தான் கூறுவார்கள். பாபா சத்தியமானவர். அவர் அனைத்து சத்தியத்தையும் கூறி உண்மையான தங்கமாக ஆக்குகின்றார். பிறகு மாயை அசத்தியமாக மாற்றுகின்றது. மாயை நுழைந்திருக்கின்ற காரணத்தினால் மானிடர்கள் எதை கூறினாலும் பொய்யை தான் கூறுவார்கள். இதற்கு அசுர வழி என்று கூறப்படுகின்றது. பாபாவினுடையதுதான் ஈஸ்வரிய வழியாகும். அசுர வழிப்படி நடப்பவர்கள் பொய்யை தான் கூறுவார்கள். உலகத்தில் அசுர வழிகள் பல உள்ளன. குருக்களும் பலர் இருக்கின்றார்கள். அவர்களுடையதை ஸ்ரீமத் என கூற மாட்டார்கள். ஒரு ஈஸ்வரனுடைய வழியை தான் ஸ்ரீமத் என்பார்கள். இப்போது நாம் ஸ்ரீமத் படி நடந்து உயர்ந்தவர்களாக மாறுகிறோம் என குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். அனைவரையும் விட உயர்ந்தவர் பரமபிதா பரம் ஆத்மா ஆவார். அவர் இருப்பது உயர்ந்ததிலும் உயர்ந்த இடம் ஆகும். அனைத்து பக்தர்களும் அவரை நினைக்கின்றார்கள். பக்தர்கள் ஸ்ரீமத்தை நினைக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக சிலர் அசுர வழியிலும் இருக்கிறார்கள். இப்போது நீங்கள் ஸ்ரீமத் படி சிரேஷ்டமானவர்களாக ஆகுகின்றீர்கள். பிறகு அங்கே பகவான் என கூறி நினைவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. தேவி தேவதைகள் நினைவு செய்வதற்கு அவர்களுக்கு எந்த துக்கமும் இல்லை. பக்தர்களுக்கோ அளவற்ற துக்கம் இருக்கின்றது. இப்போது நிறைய துக்கத்தின் மலை விழப்போகின்றது. மகாபாரத யுத்தம் மனிதர்களை பொறுத்தவரை துக்கத்தின் மலை ஆகும். குழந்தைகளாகிய உங்களுக்கு சுகத்தின் மலையாகும். துக்கத்திற்கு பிறகு நிச்சயம் சுகம் வர வேண்டும். இந்த அழிவிற்கு பின் உங்களுடைய ராஜ்யம் வர வேண்டும். பல தர்மங்கள் அழிகிறது. மேலும் எந்த தர்மம் இப்போது மறைந்திருக்கிறதோ அது உருவாகிறது. அதாவது இந்த மகாபாரத போரின் மூலமாக சொர்க்கத்தின் வாசல் திறக்கின்றது. இந்த வாசல் மூலமாக யார் செல்வார்கள்? யார் ராஜ யோகத்தை கற்றுக்கொண்டு இருக்கிறார்களோ அவர்களே. சொல்லிக் கொடுக்கக்கூடியவர் தந்தை ஆவார். யார் தலைவனுடன் இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஞான மழை பொழிகின்றது. தலைவன் என்று தந்தைக்கு கூறப்படுகிறது. அந்த மழையோ தண்ணீரின் கடலில் இருந்து வருகிறது. இது அழிவற்ற ஞான ரத்தினங்களின் மழையாகும். யார் ஞான கடலான தலைவனோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு அழிவற்ற ஞான ரத்தினங்களின் மழை பொழிகின்றது. இந்த அழிவற்ற ஞான ரத்தினங்கள் உங்களுடைய புத்தி என்ற பையில் தாரணை ஆகிறது. கல்வி புத்தியில்தான் தாரணை ஆகின்றது அல்லவா? ஆத்மா மனம் புத்தியுடன் இருக்கிறது என்றால் ஆத்மா கிரகிக்கின்றது. எப்படி ஆத்மாவிற்கு இந்த உடல் இருக்கின்றதோ அதே போன்று ஆத்மாவிற்கு மனம் புத்தியும் இருக்கின்றது. புத்தியின் மூலம் கிரகிக்கின்றது. யோகத்தில் இருக்கும் பொழுதுதான் கிரகிக்கின்றது, தாரணை செய்கிறது. இந்த பாபா தான் வந்து மிகவும் எளிதான விஷயங்களை புரிய வைக்கின்றார். மனிதர்கள் மிகவும் கடினமான விஷயங்களை கூறிவிட்டனர். சாஸ்திரங்களில் பல வழிகள் உள்ளன. கீதையை நிறைய பிரச்சாரம் செய்கிறார்கள். அத்தியாயத்தின் பொருள்களை நிறைய கூறுகிறார்கள். எத்தனை விதமான கீதைகளை உருவாக்கியிருக்கின்றார்கள். இவருடைய வேதம், இவருடைய சாஸ்திரம் என்று வேறு எந்த சாஸ்திரத்தையும் எழுதவில்லை. காந்தியின் கீதை, தாகூரின் கீதை, ஞானேஸ்வரரின் கீதை, அஷ்டாவக்கரரின் கீதை என கீதைக்கு பல பெயர்கள் வைத்திருக்கின்றனர். இவ்வாறு வேத சாஸ்திரங்களுக்கு கூறவில்லை. ஆனால் மனிதர்கள் இது எதையும் புரிந்து கொள்ளவில்லை. இந்த ஞானமே மறைந்து போகிறது. இப்பொழுது தெய்வீக ராஜ்யம் எங்கிருந்து கிடைக்கும்? யார் சத்தியுகத்தை உருவாக்குகிறாரோ நிச்சயமாக அவரிடம் இருந்துதான் கிடைக்கும். குழந்தைகளாகிய உங்களுக்கு சொர்க்கத்தின் ராஜ்யத்தை கொடுக்க இப்பொழுது தந்தை வந்திருக்கின்றார். அதுவும் 21 பிறவிகளுக்கு குமாரி 21 குலத்தை முன்னேற்றுவார் என பாடப்பட்டிருக்கின்றது. இப்போது குமாரி யார்? நீங்கள் அனைவரும் குமார் குமாரிகள். ஸ்ரீமத் அல்லது பாபாவின் வழிபடி நீங்கள் யாரை வேண்டுமானாலும் 21 பிறவிகளுக்கு ராஜ்ய பாக்கியத்தை அடைய வைக்கலாம். பள்ளிக்கூடத்தில் படிப்பவர்களுக்கு நாம் மாணவர்கள் என தெரியும். மற்ற சத்சங்கங்களில் தன்னை மாணவர் என நினைக்க மாட்டார்கள். மாணவர்களுக்கு குறிக்கோள் புத்தியில் இருக்கின்றது. நீங்கள் ஈஸ்வரிய மாணவர்கள். நான் உங்களுக்கு ராஜ யோகத்தை கற்பிக்கின்றேன். மனிதரிலிருந்து தேவதையாக மாற்றுகின்றேன். இது பகவான் வாக்கு. தேவதைகளின் ராஜ்யம் இருந்தது. ராஜா ராணி எப்படி தேவதையாக இருந்தனரோ அப்படியே பிரஜைகளும் நரனிலிருந்து நாராயணனாக மாறுகின்றார்கள். இந்த குறிக்கோள் முதலில் வேண்டும். ராம் ராஜாவாக சீதை ராணியாக மாற்றுவார் என்பது அல்ல. இதுவோ ராஜ யோகம் ஆகும். ராஜாக்களுக்கு ராஜாவாக மாற்றுவார். நான் கல்பம் கல்பமாக இழந்த ராஜ்யத்தை கொடுப்பதற்காக வருகிறேன். உங்களுடைய ராஜ்யத்தை எந்த மனிதரும் பறிக்கவில்லை. மாயாதான் பறித்திருக்கின்றது. இப்போது மாயைதான் வெற்றியடைய வேண்டும். அங்கே ராஜாக்களுக்கு இடையில் போர் நடக்கிறது. ஒருவர் மற்றவரை வெற்றி அடைவதற்காக போரிடுகிறார்கள். இப்போது மக்களே மக்களை ஆட்சி செய்கிறார்கள். எல்லைக்குட்பட்ட ராஜாக்களின் போர்கள் பலவிதமாக நடைபெறுகிறது. அதன் மூலம் எல்லைக்குட்பட்ட ராஜ்யம் கிடைக்கின்றது. மேலும் இந்த யோக பலத்தால் உலகத்தில் ராஜ்யத்தை உருவாக்குகிறீர்கள். இதற்கு அஹிம்சை நிறைந்த போர் என்று கூறப்படுகிறது. சண்டைகளோ அல்லது இறப்போ அடிப்பதோ இல்லை. இது யோக பலம். எவ்வளவு சகஜமாக இருக்கிறது. பாபாவுடன் தொடர்பு வைப்பதால் நாம் விகர்மங்களை வென்றவர்களாக ஆகின்றோம். பிறகு எந்த மாயையுடனும் போரிட முடியாது. ஹாத் மத்தாய், வாயில் குச்சியை வைத்துக் கொள்வது. விளையாட்டை காண்பிக்கிறார்கள். அவர்கள் வாயில் கூழாங்கற்களை போட்டு விடுகிறார்கள் என்றால் மாயை மறைந்து போகிறது. எடுத்துவிட்டால் மாயை வந்து விடுகிறது. அல்லாவுதீனின் நாடகமும் இருக்கின்றது. விளக்கை தேய்ப்பதால் சொர்க்கம் வருகின்றது. அது பஹைஸ்த் அல்லது சொர்க்கமாகும். பாபா பிரம்மாவின் மூலமாக சொர்க்கத்தை உருவாக்குகின்றார். பரமபிதா பரமாத்மா நரகத்தை உருவாக்க மாட்டார். அப்படி செய்கிறார் என்றால் அவருடைய கொடும்பாவியை தான் எரிப்பார்கள். ராவணனின் கொடும்பாவியை தான் உருவாக்குகிறார்கள். ஏனென்றால் ராவணன் தான் அனைவருக்கும் எதிரியாக இருக்கின்றார். பாபா சொர்க்கத்தை உருவாக்குவதால் அவரை கண்களில் வைத்துக் கொள்கிறார்கள். துக்கத்திலிருந்து விடுவியுங்கள் என என்னை பக்தர்கள் நினைக்கிறார்கள். ஆகவே தான் வந்து விடுகின்றேன், வந்து விடுவிக்கவும் செய்கிறேன் என பாபா கூறுகின்றார். பாபா விடுவிக்க கூடியவராகவும் இருக்கின்றார், ஆன்மீக வழிகாட்டியாகவும் இருக்கின்றார். உங்களை தன்னுடைய சாந்தி தாமத்திற்கு அழைத்து செல்கின்றார். யார் தலைவனுடன் இருக்கிறார்களோ அவர்கள் மீது ஞான ரத்தினங்களின் மழை பொழிகின்றது. அந்த ஞான ரத்தினங்களை மதிப்பிட முடியாது. பாபா ஞான கடலாக இருக்கின்றார் என்றால் நிச்சயமாக ஆத்மாவில் அந்த பாகம் நிறைந்திருக்கிறது. என்னுடைய ஆத்மாவை நீங்கள் பரமாத்மா என்கிறீர்கள், எனக்குள்ளும் பார்ட் பதிவாகி இருக்கிறது என பரமபிதா பரமாத்மாவே கூறுகின்றார். பக்தர்களை பார்த்து கொள்ள வேண்டும், அனைவருக்கும் சுகம் அளிக்க வேண்டும். மாயைதான் துக்கத்தை அளிக்கிறது. பக்தர்களுக்கு அல்ப காலத்தின் சுகத்தை கொடுப்பதற்கான பார்ட்டும் எனக்குள் இருக்கிறது. நான் தான் காட்சிகளை காண்பிக்கின்றேன், மேலும் தெய்வீக புத்தியை கொடுக்கின்றேன். இதற்கு மூன்றாவது கண் என கூறப்படுகிறது. இதன் மூலமாக உங்களுடைய புத்தியினுடைய கோத்ரேஜ் பூட்டு திறக்கின்றது. யார் தந்தையுடன் இருக்கிறார்களோ அவர்கள் மீது ஞான மழை பொழிய வைப்பது என்னுடைய பாகமாகும். இப்பொழுது இவ்வளவு குழந்தைகள் எப்படி என்னுடன் இருக்க முடியும்? நீங்கள் பாபாவை நினைக்கிறீர்கள் என்றால் பாபாவுடன் இருக்கிறீர்கள் என்பது போலாகும். சிலர் லண்டனில், சிலர் வேறு எங்கேயோ இருக்கிறார்கள், பிறகு உடன் இங்கு இருக்கிறார்கள். அவர்களுக்கும் முரளி போகிறது. யார் நன்கு புத்திசாலிகளாக இருக்கிறார்களோ அவர்கள் ஒரு வாரம் கூட வந்து புரிந்து கொண்டால் அவர்களை சுய தரிசன சக்கரதாரியாக ஆக்கிவிடுகிறேன். 84 பிறவிகளின் சுய தரிசன சக்கரத்தின் ரகசியத்தை இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்துள்ளீர்கள். இந்த சுய தரிசன சக்கரத்தை சுற்றுவதால் மாயை ராவணனின் தலையை துண்டிக்கிறீர்கள், அதாவது அவனை வெற்றி அடைகிறீர்கள். மற்றபடி தலையை வெட்டக்கூடிய விஷயம் எதுவும் இல்லை. அவர்களோ பிறகு இம்சையின் ஆயுதங்களை கொடுத்து விட்டனர். உண்மையில் சங்கு என்பது இந்த வாய், சக்கரத்தை சுற்றுவது இந்த புத்தியின் வேலையாகும். ஆனால் இந்த அலங்காரத்தை பக்தி மார்க்கத்தில் நிறைய கொடுத்து விட்டார்கள். பக்தி மார்க்கத்தில் என்னென்ன சாஸ்திரங்கள் இருந்து வந்ததோ அது நாடகத்தின் படி அப்படியே வரும். இந்த உண்மையான கீதை கூட யாருடைய கையிலாவது கிடைக்கலாம். அப்படி கிடைத்தால் கொஞ்சம் இதிலிருந்தும் எடுத்து போடுவார்கள். மற்ற அனைத்தும் அப்படியே துவங்கும். அவைகளில் சில வார்த்தைகள் இங்கிருந்து வந்திருக்கின்றது. பகவான் வாக்கு என்பது சரியாகும், ராஜயோகம் என்பதும் சரியே. இப்போது திரும்ப போக வேண்டும் என பாபா கூறுகின்றார். இந்த சரீரம் உட்பட அனைத்தையும் மறக்க வேண்டும். இதற்கு பதிலாக உங்களுக்கு தூய்மையான உடல் கிடைக்கும். ஆத்மாவும் தூய்மையானது. உங்களிடம் அளவற்ற செல்வமும் இருக்கும். உங்களுக்கு நிறைய பேராசை இருக்கின்றது. ஆனால் இது தூய்மையானது என்று கூறப்படுகிறது. இதன் மூலம் பாரதம் முழுமையாக தூய்மையாகிறது. பாரதவாசிகள் ராம ராஜ்யம், ஒரு அரசாங்கம், ஒரு ராஜ்யம், ஒரு வழி, அத்வைத வழி வேண்டும் என விரும்புகிறார்கள். அத்வைதம் என்பதன் பொருளே தேவதையாகும். இது அசுர வழியாகும். ஸ்ரீமத் தவிர மற்ற அனைத்தும் அசுர வழியாகும். இதனால் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொண்டு இருக்கிறார்கள். ஈஸ்வரனின் குழந்தைகளாக இல்லாத காரணத்தால் ஏழைகளாகி இருக்கிறார்கள். சத்தியுகத்தில் தேவதைகள் பணக்காரர்களாக இருக்கிறார்கள். அங்கே விலங்குகள் கூட ஒருபோதும் சண்டையிட்டுக் கொள்வதில்லை. இங்கேயோ அனைவரும் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள். சத்தியுகத்தில் அனைவருக்கும் எல்லையற்ற சுகம் இருக்கின்றது. நாம் பாபாவிடமிருந்து ஈஸ்வரனுடைய பிறப்புரிமையின் அதிகாரத்தை அடைந்து கொண்டு இருக்கிறோம் என குழந்தைகளாகிய நீங்கள் அறிகிறீர்கள். ஈஸ்வரன் எதிரில் இருக்கின்றார் அல்லவா? நான் கல்பம் கல்பமாக சொர்க்கமாக மாற்றுவதற்காக வருகிறேன் என கூறுகின்றார். குழந்தைகளாகிய உங்களுக்காக அதிசயமான பரிசை எடுத்து வருகிறேன். என்னுடைய காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளை 5000 வருடங்களுக்கு பிறகு வந்து நீங்கள் என்னை சந்திக்கிறீர்கள் என பாபா கூறுகின்றார். இவ்வாறு வேறு யாரும் கூற முடியாது. நல்லது, தன்னை பிரம்மா விஷ்ணு சங்கர் என கூறலாம். ஆனால் இது போன்ற விஷயங்களை யாராலும் கூற முடியாது. இதில் யாரும் காப்பி செய்ய முடியாது. என்னுடைய காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளை 5000 வருடங்களுக்கு பிறகு வந்து நீங்கள் என்னை சந்தித்துள்ளீர்கள் என பாபா கூறுகின்றார். நீங்கள் மட்டுமே, நிறைய குழந்தைகள் சந்தித்துக் கொண்டே இருப்பார்கள். ராஜ்யம் உருவாவதில் நிறைய கடின உழைப்பு இருக்கின்றது. ராஜா ராணி ஒருவரே, பிறகு அவருடைய குழந்தைகள் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருப்பார்கள். பாரதத்தில் இளவரசன் இளவரசி எவ்வளவு பேர் இருக்கிறார்கள்? 1 லட்சம் 2 லட்சம் என வைத்துக் கொள்ளுங்கள். 40-50 கோடி பிரஜைகள் இருப்பார்கள். குறிக்கோள் மிகவும் பெரியதாகும். இது பாபாவின் கல்லூரியாகும். எனவே எவ்வளவு நன்றாக புரிய வைக்க வேண்டும். ராஜாக்களுக்கு ராஜா ஆகுங்கள், பிரஜைகள் ஆகாதீர்கள் என்று பாபா கூறுவார். யார் போன கல்பத்தில் மாறினார்களோ அவர்களே மாறுவர். நாம் சாட்சியாக இருந்து யார் எப்படி ஆஸ்தி அடைகிறார்கள் என பார்ப்போம். ஒரு சிலர் நன்கு பிடித்துக் கொள்கிறார்கள். மிகவும் அன்பான தந்தையாவார். காந்தத்தின் மீது ஊசிகள் ஒட்டி கொண்டு வருகிறது. சிலருக்குள் நிறைய துரு பிடித்திருக்கிறது, சிலருக்குள் குறைவாக இருக்கிறது. அருகில் இருப்பவர்கள் ஒரே அடியாக வந்து சந்திப்பார்கள். சுத்தமான ஊசி உடனடியாக ஒட்டி கொண்டு வரும். பாபா துருவை நீக்கி குழந்தைகளாகிய நீங்கள் அங்கே உடன் இருக்கும் அளவிற்கு பிரகாசிக்க வைக்கின்றார். நீங்கள் ருத்ர மாலையில் சுழல வேண்டும். புகழ் பாடப்பட்டு இருக்கிறது. ஆனால் இந்த மாலை யாருடையது? ஆனால் இந்த மாலை யாருக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது என தெரியவில்லை. என்னுடைய மாலை எதுவோ அது சொர்க்கத்திற்கு அதிபதியாக இருக்கும் என பாபா கூறுகின்றார். பக்த மாலையை கூட நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். அது ராவணனின் மாலையாகும். முதலில் ராவணனின் மாலையில் யார் வருகிறார்கள்? பூஜைக்குரியவரிலிருந்து யார் பூஜாரி ஆகிறார்கள்? தாங்களே பூஜைக்குரியவர்கள், பிறகு தாங்களே பூஜாரி ஆகிறீர்கள். இது எவ்வளவு புரிந்து கொள்ள வேண்டிய ஆழமான விஷயம் ஆகும். நீங்கள் வள்ளல் ஆவீர்கள். தேகம் உட்பட அனைத்தையும் பாபாவிற்கு அர்ப்பணிக்கிறீர்கள். சன்னியாசிகள் வள்ளல் ஆக முடியாது. அவர்கள் வீடு வாசலை விட்டு காட்டிற்கு செல்கிறார்கள். நீங்கள் அனைத்தையும் ஈஸ்வரனுக்கு அர்ப்பணிக்கிறீர்கள். அனைத்தும் இறைவனுக்காக. பிறகு என்னுடைய அனைத்தும் குழந்தைகளாகிய உங்களுக்காக என பாபா கூறுகின்றார். மனிதர்கள் இறந்து விடும் பொழுது அனைத்து பொருட்களையும் வெட்டியானுக்கு கொடுக்கிறார்கள். நானும் வெட்டியான் தான் என பாபா கூறுகின்றார். உங்களிடம் இருக்கும் பழைய பொருட்கள் அனைத்தையும் தானம் செய்கிறீர்கள், பாபாவிற்கு அர்ப்பணம் செய்கிறீர்கள். பிறகு அது உங்களுக்கே பயன்படுகிறது. கட்டிடம் போன்றவைகளை பாபா தனக்காக கட்டவில்லை. ஷோ பாபா வள்ளலாவார். அனைத்து சொர்க்கத்தின் ராஜ்ய பதவிகளையும் உங்களுக்கு கொடுத்து விடுகின்றார். ஆகையால் இவரை வியாபாரி என்றும் கூறுகின்றார்கள். எவ்வளவு இனிமையிலும் இனிமையான விஷயங்கள் இருக்கின்றது. தேர்வு நிறைவடைய போகிறது பாபா. கடைசியில் தேர்வு எப்போது நிறைவடையும்? நீங்கள் இறக்கின்ற நிலை வரும் பொழுது, ஞானம் நிறைவடையும் பொழுது இந்த அழிவும் ஆரம்பமாகும் என பாபா கூறுகின்றார். பிறகு வாயில் தங்க ஸ்பூன் தான், கோல்டன் ஸ்பூன் இன் மவுத். பிறவி எடுப்பீர்கள், ஸ்பூன் கிடைக்கும். இங்கே 30-40 வருடங்கள் படிக்கிறீர்கள். இங்கேயே அதனுடைய பலன் கிடைத்து விடுகிறது. உங்களுடையது எதிர்காலத்திற்காக. எதிர்கால பிறவி உங்களுக்கு கிடைத்தால் நீங்கள் இளவரசர் ஆகிறீர்கள். எனவே விநாசம் ஆகும் பொழுது தேர்வு முடிவடையும். ஒரு புறம் படிப்பு நிறைவடையும், மேலும் விநாசம் ஆரம்பமாகும். மற்றபடி ஒத்திகை நடைபெற்றுக் கொண்டே இருக்கும். பிறகு இந்த படிப்பின் பலன் உங்களுக்கு புது உலகில் கிடைக்கிறது. அங்கே ஆத்மா, உடல், ராஜ்யம் அனைத்தும் புதியதாக இருக்கின்றது. இது மிகவும் ஆழமான தாரணைக்குரிய விஷயமாகும். படிப்பை ஒரு பொழுதும் விடக்கூடாது. பாபா வந்து புரிய வைக்கின்றார். இது அதிசயமான விஷயங்கள் அல்லவா? தாமதமாக வருபவர்கள் கூட உடனே ஞானம் யோகத்தில் ஈடுபட்டால் அவர்களும் உயர்ந்த பதவியை பெறலாம். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம் முதல் பாயிண்ட், உடல் மற்றும் ஆத்மா இரண்டையும் தூய்மையாக்குவதற்காக இந்த பழைய உடல் உட்பட அனைத்தையும் மறக்க வேண்டும். தேகம் உட்பட பாபாவிற்கு அனைத்தையும் முழுமையாக அர்ப்பணித்து மகாதானி ஆக வேண்டும். செகண்ட் பாயிண்ட், பாபாவின் ஸ்ரீமத் படி நடந்து எல்லையற்ற சுகத்தை அடைய வேண்டும். இந்த சுத்தமான பேராசை வைக்க வேண்டும். இதன் மூலம் முழு உலகமும் சுகம் அடையும். மற்றபடி அசுத்த பேராசையை தியாகம் செய்ய வேண்டும். வரதானம், அமிர்த வேளையின் மகத்துவத்தை அறிந்து மகான் ஆகக்கூடிய விசேஷ சேவாதாரி ஆகுங்கள். விளக்கம், சேவாதாரி என்றால் கண்கள் திறந்ததும் மற்றும் சதா தந்தையின் கூடவே தந்தைக்கு சமமான ஸ்துதியின் அனுபவம் செய்வதாகும். யார் விசேஷ வரதான நேரத்தை அறிந்திருக்கின்றார்களோ மற்றும் வரதானங்களை அனுபவம் செய்கிறார்களோ அவர்களே விசேஷ சேவாதாரி ஆவர். ஒருவேளை இந்த அனுபவம் இல்லையெனில் சாதாரண சேவாதாரியாக இருக்கிறீர்கள், விசேஷமானவர்கள் அல்ல. யாருக்கு அமிர்த வேளையின் சங்கல்பத்தின் நேரத்தின் மற்றும் சேவையின் மகத்துவம் இருக்கிறதோ, இவ்வாறு அனைத்தின் மகத்துவம் அறிந்தவர்கள் மகான் ஆகிறார்கள் மற்றும் மற்றவர்களையும் மகத்துவத்தை கூறி மகான் ஆக்குவார்கள். ஸ்லோகன், வாழ்க்கையின் மகான் நிலை சத்தியத்தின் சக்தியில் இருக்கிறது. இதன் மூலம் அனைத்து ஆத்மாக்களும் தானாகவே தலை வணங்குவர். நல்லது. ஓம் சாந்தி.